ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தொடரில் 9 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் இதுவரை 865 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். உலக பாரம்பரிய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹஜ் புனித யாத்திரைக்காக புதுதில்லியிலிருந்து 371 பேர் இன்று சவுதி அரேபியாவின் மெக்கா புறப்பட்டுச் சென்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த ஜனவரி 28 தொடங்கிய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் 93% செயல்பட்டதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மக்களவையில் 31 அமர்வுகள் நடைபெற்றதாக கூறிய அவர், அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட 12 மசோதாக்களில் 9 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். நிதி மசோதா, ஆந்திரப்பிரதேச மறுசீரமைப்பு திருத்த மசோதா உள்ளிட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறினார். மாநிலங்களவை 157 மணி நேரம் செயல்பட்டதாக அதன் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவை 110% செயல்பட்டதற்கு உறுப்பினர்கள் அனைவரையும் அவர் பாராட்டினார். மாநிலங்களவை துணைத் தலைவராக திரு ஹரிவன்ஷ் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேற்காசிய பிரச்சினையால் இந்தியா எதிர்கொள்ளும் எரிசக்தி சவால்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநிலங்களவையில் உரையாற்றியதையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எடுத்துரைத்தார். தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 865 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் இதுவரை 427 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்களும், தமிழகத்தில் 438 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 2283 மற்றும் மேற்கு வங்கத்தில் 2728 தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இரு மாநிலங்களிலும் 5363 நிலையிலான தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகள்.
திருவள்ளூர் மாவட்டம் தமிழகத்தின் தலைநகரான சென்னை மாநகர எல்லையை ஒட்டி நகரத்தின் வாழ்க்கையையும் கிராமப்புற வாழ்க்கையையும் ஒன்றிணைந்து காணப்படும் மாவட்டம். அதிக அளவில் தொழிற்பேட்டைகள், ராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளது. விவசாயம் மாவட்டத்தின் முதன்மை தொழிலாகும். இந்த மாவட்டத்தில் அறுபடை வீடுகளில் 5 படை வீடான திருத்தணி முருகன் கோயிலும் பழவேற்காடு ஏரியும் முக்கிய சுற்றுலா தலங்களாக உள்ளன. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளான பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம், புழல், சோழபுரம், கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரிகளும் உள்ளன. மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி தனித்தொகுதி, திருத்தணி, திருவள்ளூர், பூவிருந்தவள்ளி தனித்தொகுதி, ஆவடி ஆகியன திருவள்ளூர் மாவட்டத்திலும், பெருநகர சென்னை மாநகராட்சியில் மதுரவாயில், அம்பத்தூர், மாதவரம் மற்றும் திருவொற்றியூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் திரு சுதாகர் போட்டியிடுகிறார். பொன்னேரி தனித்தொகுதியில் கடந்த முறை காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு துரை சந்திரசேகர் மீண்டும் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் திரு பலராமன் களத்தில் உள்ளார். திருத்தணி தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோ அரி போட்டியிடுகிறார். திமுக கூட்டணி கட்சியான தேமுதிக சார்பில் திரு கிருஷ்ணமூர்த்தி போட்டியிடுகிறார். அதேபோல் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து 3வது முறையாக திரு வி ஜி கோவிந்தராஜன் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து அதிமுக முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா போட்டியிடுகிறார். பூவிருந்தவள்ளி சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணசாமி மீண்டும் போட்டியிடுகிறார். ஆவடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற திரு சாமு நாசர் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சராக உள்ளார். இவர் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து பாஜக வேட்பாளர் திரு ராஜசிம்ம மகேந்திரா போட்டியிடுகிறார். மதுரவாயல் தொகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கணபதி மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் போட்டியிடுகிறார். 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 338 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்தனர். அதில் 171 வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த தேர்தலில் புதிதாக களம் காணும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும், சீமானின் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுவதால் அரசியல் கட்சிகளுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாக வேண்டும், உள்ளூரிலேயே வேலை கிடைக்க வரும் அரசு வழிவகை செய்ய வேண்டும். மாவட்ட தலைநகரான திருவள்ளூரில் அரசு கலைக்கல்லூரி மற்றும் விவசாயம் அதிக அளவில் நடைபெறுவதால் மத்திய மாநில அரசுகள் விவசாய நலத்திட்டங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளை காக்க வைக்காமல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும். நீர்வளத்தை பாதுகாக்க கொசஸ்தலை ஆரணி ஆறுகளில் அதிக அளவில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும். பெருமழை காலங்களில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் போக்குவரத்து தடைபடாமல் இருக்க உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்டப்பட வேண்டும். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் காற்று மாசு மற்றும் நிலத்தடி நீரை பாதிக்கும் தொழிற்சாலை கழிவுகளை முறையாக கையாள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக தொடங்கப்பட்டுள்ள புறவழி சாலைகள் விரைவில் முடிக்கப்பட வேண்டும். உட்புற கிராம சாலைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் இத்தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தேர்தல் களத்திற்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஏ கே தனசேகரன்.
உலக பாரம்பரிய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் யுனெஸ்கோ சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி பாரம்பரிய சின்னங்களின் பாதுகாப்பு குறித்த புகைப்பட கண்காட்சி மற்றும் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நமது நாடு வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார வேற்றுமையில் ஒற்றுமையுடன் பாரம்பரிய பெருமையுடன் திகழ்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் மிக்க சுற்றுலா தலங்களை தூய்மையுடன் பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கோவில் சுவர்கள், கோட்டை மதில்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் நமது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஹஜ் புனித யாத்திரைக்காக புதுதில்லியிலிருந்து 371 பேர் இன்று சவுதி அரேபியாவின் மெக்கா புறப்பட்டுச் சென்றனர். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஹஜ் புனித யாத்திரை குழு தலைவர் கவுசர் ஜஹான், யாத்ரிகர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பாகவும் சுமூகமாகவும் ஹஜ் புனித யாத்திரையை மேற்கொள்ள மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஆந்திர மாநிலத்தில் 1.5 லட்சம் ரூபாய் வரையிலான வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் அமராவதியை உருவாக்குவதற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அவர், நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு அடுத்த 10 ஆண்டுகளில் ஏக்கர் ஒன்றுக்கு வருடத்திற்கு 40,000 ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தடிகொண்டா, பெடாகுரப்பாடு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் திரு சந்திரபாபு நாயுடு கலந்துரையாடினார். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்வதற்கான பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், உலக அளவில் 20% எண்ணெய் வர்த்தகம் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக நடைபெறுவதாக தெரிவித்தார். பிரிட்டன் பிரதமர் திரு கீர் ஸ்டார்மர், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் ஆகியோர் இது தொடர்பாக பாரிஸில் பேச்சு நடத்தியுள்ளனர். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக தடையின்றி கப்பல் போக்குவரத்திற்கு வழிவகை செய்வதற்காக 40 நாடுகளின் பிரதிநிதிகளுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல்கள் செல்ல அனுமதிக்கப் போவதாக ஈரானின் அறிவிப்பை ஆஸ்திரேலியா வரவேற்றுள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேல் லெபனான் இடையேயான சண்டை நிறுத்த அறிவிப்பு அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வழிவகை செய்யும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆஸ்திரேலியாவில் 46 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல், 31 நாட்களுக்கு தேவையான டீசல், 30 நாட்களுக்கு தேவையான விமான எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக அந்நாட்டு எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிறிஸ் போவன் தெரிவித்துள்ளார். பிரேசில் நாட்டின் பிரபல கூடைப்பந்து விளையாட்டு வீரர் ஆஸ்கர் ஸ்மித் காலமானார். அவருக்கு வயது 68. 5 ஒலிம்பிக் போட்டிகளிலும் 4 உலகக்கோப்பை போட்டிகளிலும் பிரேசில் நாட்டிற்காக அவர் பங்கேற்றுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. பெங்களூருவில் 3:30 நடைபெற உள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தொடரில் 9 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் இதுவரை 865 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். உலக பாரம்பரிய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹஜ் புனித யாத்திரைக்காக புதுதில்லியிலிருந்து 371 பேர் இன்று சவுதி அரேபியாவின் மெக்கா புறப்பட்டுச் சென்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.